அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 20வது அத்தியாயம், டெத், டிசையர் அண்ட் இன்கபாசிட்டி. இதை தமிழில் மரணம், ஆசை மற்றும் இயலாமை என்று மொழியாக்கம் செய்யலாம். இந்த அத்தியாயத்தில் உள்ள மிக முக்கியமான கருத்துக்கள், மரணம் இருப்பதால் தான் அமரத்துவம் சாத்தியமாகிறது. பிராணனின் ஆசையான பிராணனின் பசியான ஆசையே அன்பாக மாறுகிறது. இயலாமை உருவாக்கும் போராட்டம் சக்தியை அதிகரித்து அன்பில் முடித்து வைக்கிறது. பிரபஞ்ச வாழ்வின் சட்டத்தை மரணம், ஆசை, போராட்டம் ஆகிய மூன்றும் சேர்ந்து நிறைவேற்றுகின்றன. வாழ்வின் சட்டம் எல்லா இடங்களிலும் ஒன்று போலவே இருக்கிறது. தருதலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்ற சட்டத்தின் இரு பகுதிகள். அவை இரண்டும் அவசியம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. பரஸ்பரம் பெறுதல் என்பது பரஸ்பரம் தருதலாக மாற வேண்டும். அறியாமை அகன்றால் ஆசை இழாது. இயலாதவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள் தங்கள் திறனை வளர்க்க போராட வேண்டும் என்பதே வாழ்வின் முதல் சட்டம். சத் என்பது பொருளாகவும், சித் என்பது வாழ்வாகவும் பிராணனாகவும், ஆனந்தம் என்பது சைத்திய புருஷனாகவும், சத்திய ஜீவியம் என்பது மனமாகவும் மாறின என நாம் அறிவோம். ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் என்று அடுத்தடுத்த நிலைகள் பரிணாமத்தில் உள்ளன என்பதையும் நாம் அறிவோம். சத்திய ஜீவியம் மனத்தில் மறைந்துள்ளது, மனம் வாழ்வில் மறைந்துள்ளது, வாழ்வு ஜடத்தில் மறைந்துள்ளது. பால் நம் கண்ணிற்கு தெரிகிறது. பாலில் மறைந்துள்ள தயிர், வெண்ணெய், நெய் ஆகியன நம் கண்ணிற்கு தெரிவதில்லை. ஒன்றிலிருந்து மற்றொன்று படிப்படியாக வெளிப்படுவது போல ஜடத்திலிருந்து வாழ்வும், வாழ்விலிருந்து மனமும் வெளிப்படுகின்றன. பாலிலிருந்து வரும் தயிர் பாலை விட அதிக விலை மதிப்புள்ளது. தயிரிலிருந்து வரும் வெண்ணெய் தயிரை விட அதிக மதிப்புள்ளது. வெண்ணையிலிருந்து வரும் நெய் வெண்ணையை விட விலை மதிப்பு அதிகம் உள்ளது. பாலில் இருக்கும் தயிர் என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால் பாலில் தயிர் இல்லை என்று கூறுவது சரியல்ல. அதுபோலவே ஜடத்தில் இருக்கும் வாழ்வு என் கண்ணுக்கு தெரியவில்லை, அதனால் ஜடத்தில் வாழ்வு இல்லை என்று கூறுவதும் சரியல்ல. ஜடத்திற்குள் வாழ்வுண்டு, அந்த வாழ்விற்குள் மனம் உண்டு என்பதால் நாம் பொருட்களுக்கு கவனம் கொடுத்தால், வாழ்விற்கு நாம் கவனம் கொடுத்தால் அவை நமக்கு கவனம் தருகின்றன. நாம் அவற்றை அலட்சியப்படுத்தினால் அவையும் நம்மை அலட்சியப்படுத்துகின்றன. நடன அரங்கில் எலிசபெத் டார்சியை பார்க்கிறாள். டார்சி மற்றவர்களிடமிருந்து விலகி கர்வத்துடன் தனியாக நிற்கிறான். எலிசபெத் சுமாராக இருக்கிறாள் என்கிறான். எலிசபெத் டார்சியை திருமணம் செய்து கொள்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்று அலட்சியமாக நினைக்கிறாள். அவள் நினைப்பு சரிதானா? சரியல்ல. அவள் பாலை மட்டும்தான் பார்க்கிறாள். பாலுக்குள் மறைந்திருந்த தயிரையோ வெண்ணையோ நெய்யையோ அவள் பார்க்கவில்லை. வெறும் ஜடம் போல இருந்த ராசிக்குள் என்னை மணந்து கொள்வாயா என்று கேட்கும் காதலன் இருப்பதை அப்போது எலிசபெத் அறியவில்லை. டார்சியினுள் இருந்த பிராணனாகிய காதல்தான் எலிசபெத்தின் கண்களில் உள்ள ஒளியை கண்டது. அந்த டார்சியின் உள்ளிருந்த அறிவு மிகுந்த மனம்தான் எலிசபெத் சுமத்திய குற்றச்சாட்டுகளில் உள்ள உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டது. அதற்கும் அடுத்த நிலையில் எலிசபெத்திற்கு தன்னையே பெறும் ஆன்மீக உணர்வும் அவனுள் எழுந்தது. ஆனால் நடன அரங்கில் டார்சியை பார்த்த எலிசபெத்திற்கு அவனுடைய ஜட உடல் மட்டுமே தெரிந்தது. அவனுள் இருந்த காதலனோ, அறிவு மிகுந்த மனோமய மனிதனோ, தன்னையே தரக்கூடிய ஆன்மீக உணர்வு கொண்டவனோ தெரியவில்லை. அவனுள் மறைந்திருக்கும் இன்னும் வெளிப்படாத சிறப்புகளை முதலிலேயே எலிசபெத் காண முடிந்திருந்தால் இருவர் வாழ்விலும் பல சிரமங்களும் போராட்டங்களும் உண்டாகி இருக்காது. எனவே அடுத்த முறை நாம் நம் குடும்பத்தினரிடமோ நண்பர்களிடமோ நம்மிடம் வேலை பார்ப்பவர்களிடமோ பேசும்போது அவர்களை வெறும் ஜடமாக நினைக்காமல் உயர்ந்த உணர்வுகள் கொண்டவர்களாகவும் அறிவு மிகுந்த மனம் கொண்டவர்களாகவும் ஆன்மீக சிறப்புகள் பொருந்தியவர்களாகவும் நினைத்து பழக்க பார்ப்போம். நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த நல்ல சிறப்புகள் நிச்சயமாக ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றன. அந்த உணர்வோடு மற்றவர்களோடு பழகும் போது உறவு இனிமையாகிறது. மனிதனின் உடல் ஜடத்தால் ஆனது. மனிதன் மனதை கொண்டு எதையும் அறிகிறான். மனிதனின் உடலுக்கும் மனிதனின் மனதிற்கும் இடையே மனித வாழ்வு உள்ளது. நாம் வாழ்வு என்று நினைப்பது நம்முடைய தனி மனித வாழ்வை தான். நம் மனம் பிரிந்து நிற்பதால் என் வாழ்வு வேறு, உன் வாழ்வு வேறு, டார்க்கின் வாழ்வு வேறு, துஷ்யந்தனின் வாழ்வு வேறு என்று நினைக்கிறது. எல்லா தனி மனித வாழ்வையும் உள்ளடக்கிய மாபெரும் பிரபஞ்ச வாழ்வு ஒன்று உள்ளது. அது நித்தியமானது, அது அழிவற்றது என்று ஸ்ரீ அரவிந்தோ கூறுகிறார். தனி மனிதனுள் பிரபஞ்சம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். தனி மனித வாழ்வினுள் பிரபஞ்ச வாழ்வை மனிதன் தன் அறியாமையால் சிறைப்படுத்திவிட்டான். அந்த அறியாமை விலகினால் அழிவிற்கு ஆளாகும் தனி மனித வாழ்வு அழிவற்ற பிரபஞ்ச வாழ்வாக மாற முடியும். அது ஆனந்தமயமானதாக மாற முடியும். ஒரு உருவம் அல்லது ஒரு ரூபம் தன் ரூபத்தை இழந்து பிறர் பார்வையில் இருந்து மறைந்து போவதையே நாம் மரணம் என்று பொதுவாக நினைக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் சமாதி அடைந்து பல வருடங்களுக்கு பின் அலிப்பூர் சிறையில் ஸ்ரீ அரவிந்தர் வைத்து காட்சி தந்தது. அவர் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றிய குறிப்புகள் தந்தார். சுவாமி விவேகானந்தரின் உடல் என்கிற உருவம் கரைந்த பின்னும் சுவாமி விவேகானந்தர் ஜீவனோடு இருந்தார் என்று இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிகிறது. அப்படியானால் சுவாமி விவேகானந்தர் சமாதி அடைந்தாரா அடையவில்லையா? சுவாமி விவேகானந்தரின் உருவம் கரைந்தது, ஆனால் அந்த உருவத்தினுள் இருந்த ஜீவனுள்ள ஏதோ ஒன்று கரையவில்லை என்று புரிகிறது. அந்த கரையாத ஏதோ ஒன்று ஆன்மா, ஜீவியமுள்ள ஆன்மா. ஆன்மாவிற்கு அழிவில்லை, அதன் ஆடையான உடலுக்கும் உருவத்திற்கும் மரணம் உண்டு. இப்படி கூறும் ஸ்ரீ அரவிந்தோ இன்னும் ஒருபடி மேலே போய் மனிதன் சத்திய ஜீவனாக மாறினால் உடலும் அமரத்துவம் அடையும் என்கிறார். மனிதனுள் வளரும் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா ஒரு உருவத்தை ஏற்கும் போது அந்த உருவத்தின் மூலம் ஒரு சில அனுபவங்களை பெற்று வளர்க்கிறது. அதன்பின் அந்த உருவத்தினால் அதற்கு பயனில்லை. மேலும் வளர வேண்டுமானால், மேலும் பரிணாமத்தின் மூலம் உயர வேண்டுமானால் அந்த உருவத்தை விட்டு நீங்கி வேறொரு உருவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அந்த உருவத்தை விட்டு வேறொரு உருவத்திற்கு ஆன்மா மாறிக்கொள்ளும் நிகழ்ச்சியையே மரணம் என்று கூறுகிறோம். கோடை காலத்தில் டெல்லியில் கடுமையான வெப்பம் இருக்கும். 500 வருடங்களுக்கு முன்பு டெல்லியை தலைநகரமாக கொண்டிருந்த முகலாய பேரரசர் அக்பருக்கு கோடைக்காலத்தில் வெறுக்கக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விசேஷமான அரண்மனை கட்டப்பட்டது. அந்த அரண்மனையின் உள்ளும் வெளியும் ஏராளமான செயற்கை நீரூற்றுகள் உருவாக்கப்பட்டன. எல்லா வாசல்களிலும் ஜன்னல்களிலும் பச்சை படுதாக்கள் தொங்கவிடப்பட்டு அவை எப்போதும் ஈரமாகவே வைக்கப்பட்டன. உயரமான விதானங்களும் கூரைகளும் அமைக்கப்பட்டன. இதெல்லாம் போதாதென்று தன் பாடலினால் விளக்கை எரிய வைத்தவர் என்று புகழ்பெற்ற தான்சேன் என்ற பாடகர் அழைத்து வரப்பட்டு வெப்பம் குறைவதற்கான பாடலை தினமும் அந்த அரண்மனையில் பாட வைக்கப்பட்டார். டெல்லியில் இதுபோல குளிர்ச்சியான இருப்பிடத்தை உருவாக்குவதற்காக அக்பர் வருடா வருடம் பல கோடி ரூபாய் செலவழிக்க நேர்ந்தது. ஆனால் இன்று ஒரு 15,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய் இருந்தால் எவர் வேண்டுமானாலும் தன் வீட்டை ஏர் கண்டிஷனர் மூலம் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். நமக்கு வீட்டை சுற்றி நீரூற்றோ குளிர்ச்சியான பாடல் பாட தான்சேனோ தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் சிறிய அறையாக இருந்தால் சிறிய ஏர் கண்டிஷனரே போதும், மின்சார செலவும் குறைவாக இருக்கும். புதிய உருவங்களை கொண்ட கருவிகளும் புதிய தொழில்நுட்பமும் உருவானதால் தான், பழையவை மாறியதால் தான் சக்கரவர்த்தி அக்பருக்கு கிடைக்காத வசதி எளிய மக்களுக்கும் கிடைக்கிறது. இந்த ஏர் கண்டிஷனர் மட்டுமல்லாமல் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த தத்துவம் பொருந்தும். அக்பரின் மனைவி பிரசவத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது அக்பர் 200 மைல்கள் தள்ளி இருந்த வேறொரு நகரத்தில் இருந்தார். குழந்தை பிறந்த உடனே தனக்கு தகவல் தெரிய வேண்டும் என்று விரும்பினார். அதனால் 3 மைலுக்கு ஒரு உயர்ந்த கோபுரம் என்ற கணக்கில் பல கோபுரங்கள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு கோபுரத்தின் உச்சியிலும் ஒரு பெரிய பேரிகையும் முரசும் வைக்கப்பட்டன. குழந்தை பிறந்ததும் அரண்மனையில் இருந்த பேரிகையும் முரசும் ஒலிக்கப்பட்டன. அதை கேட்டதும் 3 மைல் தொலைவில் இருந்த வீரன் தன் முரசை அடித்தான். இந்த முறையில் ஒரு சில நிமிடங்களில் அக்பருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த சிறிய சோப்பு பெட்டி அளவில் இருக்கும் மொபைல் போன் மூலம் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தையை அது பிறக்கும் போதே வீடியோவில் நேரடியாக காண முடிகிறது. முரசு என்ற உருவம், தகவல் தெரிவிக்கும் முரசு என்ற உருவம் மொபைல் போன் என்ற உருவமாக நம் கையில் இருக்கிறது. இந்த உருமாற்றத்தை கண்டு மகிழும் மனிதன் முன்னேற்றத்திற்காக தன் உருவம் மாறினால் மட்டும் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். ஆனால் அவன் யோகத்தின் மூலம் சத்திய ஜீவனாக மாறினால் அவன் இருக்கும் உருவமும் அழியாமல் இருக்க முடியும், அப்படியே இருக்க முடியும் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். அவர் அப்படி கூறுவதால் அவருடைய பக்தர்களாகிய நாம் அக்கருத்தை எப்படியே ஏற்றுக்கொள்ளலாம்? ஸ்ரீ அரபிந்தோ மரணம் என்பதற்கு ஆன்மீக விளக்கம் தருகிறார். ஆனால் நம்மை போன்ற எளியவர்களுக்கு மரணம் என்றால் உடலில் இருந்து உயிர் பிரிவது மட்டுமே. எனவே நாம் அனைவரும், நாமும், நம் உறவினர்களும், நம் நண்பர்களும் நீண்ட காலம் உயிர் வாழ்வதையே நாம் அறிந்த மரணமில்லா வாழ்வு என பொருள் செய்து கொள்கிறோம். அன்னையோடு ஸ்ரீ அரவிந்தரோடு இருந்த சாதகர்களில் ஓரிருவரை தவிர பெரும்பாலும் அனைவரும் 80 வயது, 90 வயது, 100 வயது வரையில் அதற்கு மேலும் கூட வாழ்ந்ததை நாம் அறிவோம். சாதகர்கள் அல்லாத சாதாரண பக்தர்கள் குடும்பங்களிலும் பெரும்பாலானோர் நீண்ட காலம் ஜீவித்திருப்பதை நாம் காண்கிறோம். அன்னை பக்தர் ஒருவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று அதன் பின் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று விரும்பினார். நடக்க முடியாமல் இருந்த அவரை ஒரு ஸ்ட்ரெச்சரில், ஒரு தூக்கு படுக்கையில் வைத்து எடுத்துக்கொண்டு அன்னை அருகே சென்றனர். அன்னை தன் பாதங்களை எடுத்து அவர் நெஞ்சின் மீது சில வினாடிகள் வைத்தார். அதன் பின் தன் உயிர் பிரிய வேண்டும் என்று விரும்பிய சாதகரின் எண்ணம் நிறைவேறவில்லை. அவர் பல்லாண்டு காலம் உயிரோடு இருந்து நேர்ந்தது. அன்னையின் நேரடியான தீண்டலை பெற்றவருக்குத்தான் இந்த நல்ல பலன் என்பதில்லை. நல்ல அன்னை அன்பர்களின் தொடர்பு உள்ளவர்களுக்கும் இது போல நிகழ்கிறது. ஒரு அன்னை அன்பரின் நண்பர் தன் நண்பர் உயிருக்கு அபாயமான கட்டத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த போது அவரை காணச் சென்றார். அன்னை அன்பர் தன் நண்பர் நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டார். பிறரிடம் நாமாகவே அன்னையை பற்றி தன்முனைப்போடு எடுத்துச் சொல்லக்கூடாது என்பது அன்பருக்கு தெரியும். அதனால் அவர் வேறொரு உபாயத்தை கையாண்டார். நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று வெகுகாலமாக நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். வீடு கட்டாமல் நோயை படித்துக் கொண்டிருப்பது சரியல்ல. நீங்கள் வீடு கட்ட ஏற்பாடு செய்ய போவதாக உங்கள் மகன் கூறுகிறார். எனவே சீக்கிரமாக எழுந்து வீடு கட்டும் செயலை பாருங்கள் என்றார். இதை கேட்ட நண்பர் மெல்ல எழுந்து உட்கார்ந்து விட்டார். மெல்ல மெல்ல குணமடைந்து ஒரு நல்ல வீட்டையும் கட்டி பல ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். வீடு கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் தீவிரமாக இருந்ததால் மரணத்தை பல ஆண்டுகள் தள்ளி போட முடிந்தது. அதே போன்ற தீவிரம் அன்னையை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு இருந்தால் நம்மாலும் நீண்ட காலம் நோய் நொடியின்றி வாழ முடியும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். வாடாமல்லி மலருக்கு மரணமில்லா வாழ்வு என்ற பெயர் உண்டு. இந்த மலரை பயன்படுத்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பல பக்தர்கள் ஆபத்தில் இருந்து மீண்டிருக்கிறார்கள். பக்தை ஒருவருக்கு தன் மாமாவின் மீது அளவு கடந்த பிரியம். மாமாவிற்கு பல மாதங்களாக வயிற்று வலி இருந்தது. பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு வந்திருப்பது புற்றுநோய் என்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். அறுவை சிகிச்சையின் போதுதான் புற்றுநோய் முற்றிவிட்டது என்றும் இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றும் உணர்ந்தனர். இனி 4-5 நாட்கள் உயிரோடு இருப்பார் என்று டாக்டர்கள் கூறிவிட்டனர். அனைவரும் நம்பிக்கை இழந்த போதும் பக்தை மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. தினமும் பல மணி நேரங்கள் அதிதீவிரமாக பிரார்த்தனை செய்தார். தன் பிரார்த்தனைக்கு வலு சேர்ப்பதற்காக தினமும் 1 கிலோ வாடாமல்லி பூவை சமர்ப்பித்தார். பக்தையின் கணவர், உன் மாமா பக்தர் இல்லை, அன்னையின் மீது அவருக்கு நம்பிக்கையும் இல்லை, நீ வீண் முயற்சி செய்கிறாய் என்று கூறினார். கணவரின் பேச்சை வழக்கம் போல அலட்சியப்படுத்திவிட்டு மனைவி தன் பிரார்த்தனையை தொடர்ந்தார். 1-2 வாரங்களில் மாமாவின் உடல்நலம் சேர ஆரம்பித்து விட்டது. 1 மாதத்தில் எல்லோரையும் போல உணவு உண்ண ஆரம்பித்தார். 2 மாதங்களில் எல்லோரையும் போல நடமாட ஆரம்பித்து விட்டார். நல்ல தெம்பு வந்ததும் தன் மருமகளை அழைத்து, ஏன் வாடாமல்லிக்காக வீண் செலவு செய்கிறாய், அதை உடனே நிறுத்தி என்றார். நான் பிழைத்ததற்கும் உன் பிரார்த்தனைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக கூறினார். அதன் பின்னும் தன் பிரார்த்தனையை தொடர்ந்தால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பக்தைக்கு தெரியும். எனவே அவர் பிரார்த்தனையை நிறுத்திவிட்டார். அதற்கு அடுத்த வாரம் ராஜஸ்தானில் இருந்து ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கிறார். அவர் மந்திரமாய வித்தைகள் நிகழ்த்துவதில் வல்லவர். நான் அவரிடம் ஆசி பெறப் போகிறேன் என்று மாமா சாமியாரிடம் சென்றார். அதன் பின் 1 சில நாட்களில் நடக்கக்கூடாது நடந்தது. நம் குறைகளை நீக்கிவிட்டு மனம் நெகிழ்ந்து அன்னையிடம் செய்யும் எந்த பிரார்த்தனையும் பலிக்கும் என்பது நம்மில் பெரும்பாலானோரின் அனுபவம். ஆனால் ஒவ்வொருவரும் தனக்கு மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. பிறருக்காக பிரார்த்தனை செய்வது தன்னலமற்ற உயர்ந்த செயல் அல்லவா? நீங்கள் தான் ஓயாமல் தன்னை தர வேண்டும் என்று கூறுகிறீர்களே என்று சிலருக்கு சந்தேகம் வரலாம். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர்களது கர்மமும் அவர்களது குறைகளும் நமக்கு வந்து சேரும். அதனால் பரவாயில்லை, நான் தியாகச்சுடர், மற்றவர்களுக்காக எத்தகைய துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிறேன் என்று நினைப்பவர்கள் பிறருக்காக தாராளமாக பிரார்த்தனை செய்யலாம். மற்றவர்கள் தனக்காக மட்டும் பிரார்த்திக்கலாம். ஒரு சில உறவுகளில் குழந்தைக்காக தாய் பிரார்த்திப்பது, மனைவிக்காக கணவன் பிரார்த்திப்பது போன்றவற்றை ஏற்க முடியும். என்றாலும் அங்கும் குழந்தையின் கர்மம் தாய்க்கும், மனைவியின் குறை கணவனுக்கும் வந்து சேரும். அது எப்படி? நான் குழந்தைக்காகத்தானே பிரார்த்திக்கிறேன், கணவன் மனைவிக்காகத்தானே பிரார்த்திக்கிறார், நான் செய்யும் நல்ல காரியத்துக்கு எனக்கு எப்படி சிரமம் வரலாம் என்று கேள்வி எழும். இந்திய ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த பொழுது 1,000,000,000 பேர் அதை பற்றி கவலைப்படாமல் தன் வேலை, தன் குடும்பம், தன் சம்பாத்தியம் இவற்றை மட்டுமே கவனித்து வந்தனர். அவர்கள் எல்லோரும் சுகமாக பத்திரமாக வீட்டில் இருந்தனர். இந்த கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு விடுதலை வேண்டும் என்று மனம் பதறி தன் உயர்ந்த வருமானம் தரும் வக்கீல் வேலையை உதறி பிறருக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை ஆங்கிலேயரின் சிறையில் கழிக்க நேர்ந்தது. தூங்கி குறைந்த இந்தியர்களை தன் எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் எழுப்பி இந்தியர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய ஸ்ரீ அரவிந்தோ கிட்டத்தட்ட தூக்குமிடை வாயில் வரை போக நேர்ந்தது. அவர் விரும்பியிருந்தால் பரோடா மன்னரின் அரவணைப்பில் ஆனந்தமாக தன் வாழ்வை கழித்திருக்கலாம். அவதார புருஷர்களும் பல சமயங்களில் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்களே. இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் காபூலில் இருந்து வந்த பாபர். இவருக்கு தனது மகனான ஹுமாயூன் மீது அளவு கடந்த பிரியம். ஒருமுறை ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்ட பொழுது தன் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று தீவிரமாக பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனை உண்மையானது என்பதால் ஹுமாயூன் உயிர் பிழைத்தார். ஆனால் பதிலுக்கு பாபர் தன் உயிரை பெற நேர்ந்தது. ஒரு பக்தையின் மகன் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வியாபாரம் செய்பவர். மகன் அன்னை பக்தர் அல்ல. ஒருமுறை அவர் பிரம்மபுத்திரா நதியின் மீது அமைக்கப்பட்டிருந்த பாலத்தின் மீது காரில் பயணம் செய்தார். அவரோடு வந்த நண்பரும் வண்டி ஓட்டுநரும் நன்றாக நீச்சல் தெரிந்தவர்கள். வியாபாரிக்கு நீச்சல் தெரியாது. தன் குளியலறையில் இருக்கும் தண்ணீரிலேயே வழுக்கி விடும் அளவிற்கு பாதுகாப்பு அறியாதவர். நண்பர் வியாபாரியை, உனக்கு நீச்சல் தெரியாதா என்று கேலி செய்து பேசிக் கொண்டு வந்தார். அப்போது எதிர்பாரா விதமாக கார் பாலத்தின் பாதுகாப்பு கட்டையில் மோதி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த பிரம்மபுத்திரா நதியினுள் விழுந்து விட்டது. நதிகளை பொதுவாக கங்கா, காவேரி, ஜமுனா என்று பெண் பெயருக்குத்தான் அழைப்பார்கள். ஆனால் பிரம்மபுத்திராவிற்கு மட்டும் ஆணின் பெயர் உண்டு. அதற்கு காரணம், அந்த நதி ஆக்ரோஷமானது, பயங்கரமானது, ஆரவாரம் மிக்கது. வியாபாரியின் கார் பிரம்மபுத்திராவில் விழுந்ததும் ஓட்டுநரும் நண்பரும் பதறிப்போய்விட்டனர். பிரம்மபுத்திராவை பற்றி அவர்களுக்கு தெரியும் என்பதால் பயந்து போய் செயலிழந்து நின்றனர். ஆனால் வியாபாரியின் காதுகளில் யாரோ பதறாதே மெல்ல காரின் கதவை திறந்து கிடைக்கும் இடைவெளியில் வெளியே வர முயற்சி செய், நதியில் மிதக்கும் ஏதாவது கட்டை ஒன்றை பற்றி கொண்டு மிதக்கப்பார் என்று சொல்வது போல் இருந்தது. எனவே எந்த பதற்றமும் இல்லாமல் வியாபாரி தன் கார் கதவை திறக்க முயன்றார். நதியில் மூழ்கும் காரில் கதவை திறப்பது என்பது சிரமமான காரியம். காரின் கதவு லேசாக திறந்தது. அதன் வழியாக வெளியே வந்தபோது தன்னை நோக்கி பெரிய மரக்கட்டை கொண்டு மிதந்து வருவதை பார்த்தார். அவர் அதை பற்றி கொண்டு காரின் முன் கதவுகளையும் திறந்து விட்டார். நண்பரும் ஓட்டுநரும் வியாபாரியின் உதவியோடு வெளியே வந்து கட்டையை பற்றி கொண்டனர். மெல்ல மிதந்து பாறைகளை அடைந்து அதன் மீது அட்டை போல ஒட்டிக்கொண்டு உதவிக்காக காத்திருந்தனர். 2 மணி நேரம் கழித்து உதவிப்படையினர் வந்து அனைவரையும் காப்பாற்றினர். அன்னை பக்தியின் நீச்சல் தெரியாத மகன் நீச்சல் தெரிந்த இருவரை காப்பாற்றி பிரம்மபுத்திராவில் மரணம் அடையாமல் உயிர் மீண்டது அன்னையின் அருளால் அன்றி வேறொன்றால் இல்லை என்று வியாபாரியின் தாய் முன்பு சென்னை தியானம் மையத்திற்கு, மாமல்லம் தியான மையத்திற்கு வந்து கூறிவிட்டு சென்றார். மரண பயம் விலகினால் மரணம் விலகும் என்று ஸ்ரீ கர்மயோகி கூறுகிறார். தன் மூதாதையருக்கு சொந்தமான ராய்ச்சூர் கோட்டையை பிஞ்சப்பூர் சுல்தானான இஸ்மாயில் அதில்ஷாவிடமிருந்து மீட்பதற்காக விஜயநகர பேரரசரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அக்கோட்டையை பல லட்சம் வீரர்கள் கொண்ட பெரும்படையோடு முற்றுகையிட்டார். தேவராயரது முற்றுகையை முறியடிக்க பெரும்படையோடு அதில்ஷா ராய்ச்சூர் கோட்டைக்கு வந்தார். ராய்ச்சூருக்கு அருகில் தேவராயரின் படை நிலை கொண்டிருக்க அதற்கு 9 கல் தொலைவில் அதில்ஷாவின் படை இருந்தது. இருவரும் கிருஷ்ணா நதியோரமாக ஒரே கரையில்தான் இருந்தனர். முந்தைய நாள் இரவு கிருஷ்ணா நதியை தான் கடந்ததுமே ராயர் மொத்த படையோடு தன்னை தாக்குவார் என்று எதிர்பார்த்த அதில்ஷா தன் படையை பரவலாக நிறுத்தி வைத்தான். பின்னணி படைகளில் தான் பலம் அதிகமாக இருக்கும் என்பதால் வீரங்கிகளை கடைசி கட்ட தாக்குதலுக்கு வைத்துக் கொண்டார். தேவராயரும் தாக்குதலுக்கு தயாரானார். தேவராயர் தன் படையை 7 பிரிவுகளாக பிரித்து தன் மாமனாரை பிரதான தளபதியாக்கினார். உடனே தேவராயரின் 2 முன்னிலை படைப்பிரிவுகள் பாய்ந்து சென்று அதில்ஷாவின் படையின் நடுப்பகுதியை தாக்கினர். பரப்பி வைக்கப்பட்டிருந்த அதில்ஷாவின் படையில் குறிப்பிட்ட நடுப்பகுதி மட்டும் தாக்கப்பட்டதால் அவருக்கு மிகுந்த சேதம் உருவாயிற்று. இதை எதிர்பார்க்காத அதில்ஷா வேறு வழி இல்லாமல் வீரங்கி படையையும் துப்பாக்கிகளையும் முழு வேகத்தில் விஜயநகர முன்னணி படையினர் மீது உபயோகித்தார். கத்திகள் மட்டுமே வைத்திருந்த விஜயநகர முன்னணி படையினர் துப்பாக்கி தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்தனர். மரண பயத்தோடு அவர்கள் பின்வாங்க ஆரம்பித்ததும் அதிர்ஷா படையினருக்கு வேகம் வந்து விஜயநகர படையினரை மூர்க்கமாக தாக்க ஆரம்பித்தனர். விஜயநகர வீரர்கள் தங்கள் பாசறையை நோக்கி பயந்து ஓட ஆரம்பித்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் விஜயநகர தளபதிகள் தடுமாறிய போது தேவராயருக்கு ஆவேசம் வந்துவிட்டது. அப்போது தேவராயர் மிகவும் உதகப்புகழ் பெற்ற வாக்கியம் ஒன்றை தன் தளபதிகளிடம் கூறினார். அது வரலாற்று புத்தகத்தில் பதிவாகியிருக்கிறது. எந்தோ ஒரு நாள் மரணம் எல்லோரையும் தேடி வரத்தான் போகிறது. நாம் மரணத்தை தேடி சென்று பாதி வெளியில் சந்தித்து அதை எச்சரிப்போம். மரணத்தை சந்திக்க என்னோடு யார் வருகிறீர்கள் என்று கர்ஜித்தார். அத்தனை தளபதிகளும் அவரோடு கிளம்பினர். உலகிலேயே மாபெரும் வீரனான தேவராயனை இன்று வென்றேன் என்றுதான் அதிர்ஷா பெருமை பேச வேண்டும் என்று கூறிய தேவராயர் தன்னோடு இருந்த படைகளுக்கு இட்ட முதல் உத்தரவு, அதிர்ஷா படையினரோடு முதலில் போராட வேண்டாம், அதிர்ஷா படையினரோடு போராடாமல் உயிருக்கு பயந்து பின்வாங்கி கோழைத்தனமாக வரும் நம் படை வீரர்களை முதல் வெட்டி வீழ்த்துங்கள் என்றார். மரண பயமோ அச்சத்தை தாங்கி வருபவர்களோ நம்மோடு இருக்கக்கூடாது என்று ஆணையிட்டார். அதன் காரணம் என்னவென்றால், வெளியிலிருந்து வரும் ஆபத்தானவர்களை விட நம் அருகே இருந்து கொண்டு தவறாக எதிர்மறையாக பேசுபவர்கள் சிந்திப்பவர்கள் அதிக ஆபத்தானவர்கள். அவர்களிடம்தான் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பயந்து ஓடி வந்தவர்கள் தங்கள் தரப்பு வீரர்களே தங்களை வெட்டுவதை பார்த்ததும் ஓர் உண்மையை உணர்ந்தனர். இனி மரண பயத்தால் ஒரு நன்மையும் விளையப் போவதில்லை. ஒன்று, அதிர்ஷாவுடன் போராடி மடைய வேண்டும், மடிய வேண்டும், அல்லது போராடாமல் தேவராயர் கையால் மாட வேண்டும். எப்படியும் மரணம் வரப்போகிறது, எனவே போராடி மாழ்வோம் என்று முடிவு செய்தனர். அனைவருக்கும் மரண பயம் விலகியது. ஓடாமல் அதிர்ஷா படையுடன் மீண்டும் போர் செய்ய ஆரம்பித்தனர். மரண பயத்தில் தப்பி ஓடியவர்கள் வேகமாக திரும்பி வருவதை பார்த்ததும் அதிர்ஷா படையினருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. ஏதோ அவர்களிடம் மிகப்பெரிய சக்தி வந்துவிட்டது என்று நம்ப ஆரம்பித்து விட்டனர். விஜயநகர வீரர்கள் விலக்கி வீசி எறிந்த மரண பயம் விஜப்பூர் வீரர்களை பற்றி கொண்டது. எல்லோரையும் முந்திக் கொண்டு கோழையான அதிர்ஷா யானை மீது ஏறி தப்பி ஓடினான். அதிர்ஷா படை பெருத்த தோல்வியை சந்தித்தது.